நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் பரம்பொருளின் ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலார் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சைன துமுகமுனி திருப்பதி கோங்கணவர், கமலமுனியாரூர் கமலமுனியாரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார், சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி, பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர், திருப்பரங்குன்றம் அதில் மச்ச முனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி, போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பார், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை, திருவர்ணையூரடைக்காடர் சமாதியில் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியில் சேர்ந்த நேரம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சர்வசமாதி அடைந்தனர் உலகம் முடியவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய. இன்று எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சத்சங்கம் வழமை போல சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை அறியும் சத்சங்கமாகவோ அல்லது வரும் கேள்விகளுக்கு விடைகாணும் சத்சங்கமாகவோ அமைகின்றது. இன்று ஒரே ஒரு கேள்விதான் வந்திருந்தது. அதைவிட இன்னொரு முக்கியமான விடயம் இன்று பேசவிருக்கின்றேன். அதை பற்றி முதல் பேசவில்லை என்றபடியால் சைவ சித்தாந்தத்திலிருந்து பேராசிரியர் தந்த விடயம். முதலாவதாக கேள்வியை பார்த்து விடுவோம். அதை விரிவாக பார்ப்பதற்கு நேரம் தேவை. அதை பார்த்திருக்கின்றோம். இந்த அன்பர் கேட்டதற்காக மீண்டும் ஒருமுறை அதை பார்ப்போம். அவர் கேட்டது, உயிர்களின் அவத்தையை பற்றி மீண்டும் ஒருமுறை சுருக்கமாக சொல்வீர்களா, ஒரு மீளாய்வு செய்வதற்கு என்று கேட்கின்றார். சரி, அதை பார்த்து விடுவோம். முதலாவது, அவத்தைகள் என்றால் என்ன என்றால், அது உயிரின் நிலை. உயிரின் அவத்தைகள் என்று சொல்வது உயிரின் நிலை. நிலை என்றால் என்ன? அறிவு நிலை. அதைத்தான் நாங்கள் அவத்தைகள் என்று சொல்கின்றோம் என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஆகவே இந்த அவத்தைகள் இரண்டு விதப்படும் உயிர்களுக்கு. ஒன்று காரண அவத்தை, மற்றது கேரிய அவத்தை. காரண அவத்தைகள் என்று எடுத்தால் அதில் மூன்று உண்டு. ஒன்று கேவல அவத்தை, சகல அவத்தை, சுத்த அவத்தை. ஆகவே இந்த மூன்று அவத்தைகளுக்குரிய விளக்கம் என்னவென்றால், கேவல அவத்தை என்றால் அறிவு முழுமையாக விளங்காத நிலை. ஏன்? அது ஆணவ மலத்தில் மூழ்கி இருக்கின்றது. அது கேவல அவத்தை. சகல அவத்தை என்றால் அறிவை வைத்து பார்க்கும் போது, ஏனென்றால் அவத்தை என்றால் அறிவு நிலை, சகலத்தில் அவத்தையில் அறிவு முழுமையாக விளங்கி கொண்டிருக்கும் நிலை. ஏன் அது முழுமையாக விளங்குகின்றது சகலத்தில் என்றால், நாங்கள் கருவி கரணங்களுடன் சேர்ந்திருக்கும் நிலை. மூன்றாவதாக சுத்த அவத்தை. இந்த நிலையில் அறிவு முழுக்க விளங்கிய நிலையாக இருக்கின்றது. அதாவது மலங்கள் அற்ற நிலை, சுத்த நிலை. இதை சுத்த அவத்தை என்று சொல்கின்றோம். ஆகவே இந்த அவத்தைகளில் காரண அவத்தைகளாகவே இருக்கின்றன. காரிய அவத்தைகள் என்று பார்த்தால் ஐந்து உண்டு. அவை யாவன? நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம். இது இப்பவும் பொறிகளுக்கு புலனாக கூடிய நிலையில் இருக்கின்றன. இது நாள்தோறும் நடக்கின்றது. இந்த நிலைகளை எங்களுடைய உயிர் எடுக்கின்றது. அதாவது நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம். இதை கேரியாவத்தை என்று சொல்கின்றோம். இங்கு முக்கியமாக தெரிய வேண்டியது, இந்த அவத்தைகள் என்று சொல்வது, அவத்தையின் செயல்கள் என்று சொல்வது, மூன்று நான்கு விதமான அவத்தைகள் இருக்கின்றது. ஒன்று கீழால் அவத்தை, மற்றது மேலால் அவத்தை, மத்தியால் அவத்தை, யோகால் அவத்தை. கீழால் அவத்தை, மேலிருந்து கீழாக உயிர் இறங்கி செயல்படும் விடயம். மேலால் அவத்தை, கீழிருந்து மேலாக செயல்படும் விடயம். மத்தியால் அவத்தை, புருவ மத்தியில் நடைபெறும் விடயம். யோகால் அவத்தை, அது ஒரு யோகத்தில் இருப்பவர்கள், யோக பயிற்சி செய்பவர்களால் அடையப்படும் நிலை. அது கீழிருந்து மேல் நோக்கி இருக்கும். ஆகவே இதுதான் சுருங்கிய கருத்து இந்த அவத்தைகள் என்றதில். இதில் நாங்கள் மீண்டும் பார்ப்போமாக இருந்தால், இந்த மத்தியால் அவத்தை தான் எங்களுக்கு தேவையான விடயம். ஏனென்றால் அதுதான் நாங்கள் இப்போது வசிக்கின்றோம். இந்த மத்தியால் அவத்தை என்று சொல்வது புருவ மத்தியில் நடக்கப்படும் அவத்தைகள் என்றால் அறிவு நிலைகள். அது இந்த ஐந்து நிலைகளிலும், இந்த ஐந்து நிலையும் புருவ மத்தியில் நடக்கும். அதாவது புருவ மத்தியில் நடக்கும் என்று, மத்தியால் அவத்தை என்று சொல்வது என்னென்றால், புருவ மத்தியில் எங்களுடைய உயிர் செயல்பாடு இருக்கும் போது தான் நாங்கள் நனவு நிலையில் இருப்போம். ப்ரசன்ட், அட் ப்ரசன்ட், நிகழ்காலத்தில் அந்த நனவு நிலையிலேயே இந்த ஐந்து அவத்தைகளும் நடக்கும். நனவில் நனவு, நனவில் கனவு, நனவில் உறக்கம், நனவில் பேருறக்கம், நனவில் உயிர் படக்கம் என்று சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த அறிவு நிலை அந்த இடத்தில் நடக்கும் போது, அங்கு நாங்கள் 36 தத்துவங்கள் படித்திருக்கின்றோம் கருவி கரணங்களால். அதை விட 60 தாத்வீகங்கள் என்று இருக்கின்றது. இந்த தத்துவங்கள் என்ன, தாத்வீகங்கள் என்ன என்று படித்திருக்கின்றோம். இதெல்லாம் உங்களுக்கு அனுப்பப்பட்ட விடயங்கள். விரிவாக அதை நீங்கள் மீண்டும் மீளாய்வு செய்யலாம். இதை வீடு கேட்கும் போது தத்துவங்கள் 36, அது காரணங்களாக அமைகின்றது. அந்த தத்துவங்களிலிருந்து வந்த காரியங்களாக 60 தாத்வீகங்கள் என்று சொல்லப்படும் விடயம் இருக்கின்றது. இந்த 36 60 96 கருவிகள் என்று சொல்லலாம். இவற்றை சேர்த்து சொல்லும் போது அதை கருவிகள் என்று சொல்கின்றார்கள் சைவ சித்தாந்தத்தில். 36 தத்துவங்கள் என்று சொல்கின்றார்கள். தாத்வீகங்களும் 60 இருக்கின்றது. ஆகவே மொத்தமாக 96 கருவிகள் இருக்கின்றது. இந்த 96 கருவிகளும் புருவ மத்தியில் இயங்குவது தான் எங்களுடைய நிகழ்காலம். இதுதான் நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் என்று சைவ சித்தாந்த பேராசிரியர் சொல்லியிருக்கின்றார். இப்போது நாங்கள் இவற்றை பார்ப்போமாக இருந்தால், இந்த அவத்தைகள் ஐந்து என்று படித்திருப்பு சொல்லியிருக்கின்றேன். கீழால் அவத்தை, மேலால் அவத்தை, மத்தியால் அவத்தை, யோகா அவத்தை, ஐந்தாவது நின்மல அவத்தை. அது மிக உயரிய உயிரின் நிலை. இந்த ஐந்து அவத்தைகளும் ஒவ்வொரு காரணத்துக்காக உயிர் செல்கின்றது இந்த அவத்தைகள் ஊடாக. அதாவது கீழால் அவத்தை, மேலிருந்து கீழே நடக்கும் போது அது பிறவிக்கு காரணமான நிலையில் அந்த அவத்தை நிகழ்கின்றது உயிருக்கு. மேலால் அவத்தை, மேலே ஏறுதல், அதாவது கீழே இறங்கும் நிலை, மேலே ஏற வேண்டும். ஆகவே இறங்கி ஏறுதல் தான் கீழால் அவத்தையும் மேலால் அவத்தையும் என்று பேராசிரியர் சொல்லி தந்திருக்கின்றார். மத்தியால் அவத்தையே இப்போது சிறிது நேரம் முதல் சிந்தித்தோம். அதில்தான் எங்களுடைய நிகழ்காலம் நடந்து கொண்டிருக்கின்றது. அதை என்னத்திற்காக மத்தியால் அவத்தையில் இந்த உயிர் நிலைகள் நடக்கின்றது, அறிவு நிலைகள் என்றால், நாங்கள் எங்களுடைய வினைகளை ஆற்றுவதற்காக, வினைகளை அறுப்பது என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். ஆகவே யோகால் அவத்தை, அது அதைவிட உயரிய நிலை. வினைகளை அறுத்தல் எல்லா ஆன்மாக்களும் உயிர்களும் செயல்படும் இடம். ஆனால் புறவிகளை அறுத்தல் யோகாலவத்தையால் கிடைக்கப்படும் விடயம். ஆதலால்தான் நாங்கள் கிரியா சாதகர்கள் எல்லோரும் இந்த பிறப்பில் சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா சாதகர்களாக இருக்கும் வாய்ப்பினை பெற்றிருக்கின்றோம். அதைவிட மேலாக சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை படிக்கின்றோம். சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தில் தவழ்கின்றோம். ஆகவே எங்களுக்கு இரண்டும் செய்யக்கூடிய நிலையில் எங்களுடைய இந்த உடல் பிறப்பில் எங்களுடைய கிரியா சாதகர் ஆன்மாக்கள் இருக்கின்றன. ஒன்று, புறவி வினைகளை தீர்ப்பது, அது மத்தியால் அவத்தையில் நடக்கின்றது. யோகால் அவத்தை மூலம் எங்களுடைய புறவிகளை அறுக்கலாம். அறுக்கலாம் என்றால் இனி புறவா நிலையை பெறலாம். அதுதான் பாபாஜியின் சொரூப சமாதி. அதே நேரம் நின்மல அவத்தை என்று சொல்வது, அது உயரிய நிலை. பாபாஜி போன்ற சத்குருமார்களுக்குரிய நிலை. அது சகலத்திலேயே இந்த உடலிலேயே நாங்கள் சுத்த நிலையில் இருப்பது என்று சொல்வார்கள் சைவ சித்தாந்தத்தில். அதாவது சகல நிலையில் சுத்தத்தில் இருப்பதென்றால் சுத்த நிலை இறைவனுக்குரிய நிலை. அதுதான் நின்மல அவத்தை. ஆகவே இந்த அன்பர் கேட்டார், இந்த அவத்தைகளை பற்றி சிலது சொல்வீர்களா என்று. இது சுருக்கமான விடயம். அடுத்தது இன்னொரு முக்கிய விடயமும் இந்த அன்பருடைய கேள்வியை வைத்து சொல்லிவிடுகின்றேன். இந்த கருவிகள் எல்லாம் எப்படி இயங்குகின்றது என்பது தெரிந்தால்தான் ஒவ்வொரு நாளும் மத்தியால் அவத்தையில் எங்களுடைய உயிர்களுடைய நிலை என்ன, என்ன மாதிரி அவை இயங்குகின்றது என்பதை சிறிது பார்த்து விடுவோம். இந்த அன்பருடைய கேள்வியை வைத்து மீளாய்வுக்காக, அதாவது இந்த மத்தியால் அவத்தையில் இந்த ஐந்து காரிய அவத்தைகளும் நடைபெறும். நனவு, கனவு, உறக்கம், பேருறக்கம், உயிர்ப்படக்கம். ஆகவே எல்லாமாக இந்த 36 தத்துவங்கள், 60 தாத்வீகங்களில் எல்லாமாக 96 இருந்தாலும் அதில் 35 கருவிகள் தான் எங்களுக்கு இந்த நிலைகளில் தொழிற்படும். ஒவ்வொரு நாளும் தொழிற்பட்டு கொண்டிருக்கும் 35 கருவிகள் இந்த நிலைகளில், அவத்தைகளில். அது எப்படி தொழிற்படுகின்றது என்று பார்த்தால், நனவு நிலையில் எல்லா கருவிகளும் உண்டு. அதாவது 96 கருவிகள் இறைவன் தந்தாலும் எங்களுடைய இயக்கத்திற்கு 35 கருவிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த 35 கருவிகளும் நனவு நிலையில் இயங்கும். அது நனவிலிருந்து நாங்கள் கனவு நிலைக்கு போகும்போது அந்த 35 கருவிகள் 25 கருவிகள் ஆகின்றன. இந்த 35 கருவிகள் என்னென்று பார்த்தோம். முதல் அதை பற்றி எழுதியும் அனுப்பியிருக்கின்றேன், இப்போது உள்வாங்கி பாருங்கள். ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5. அதை விட ஞானேந்திரியத்தால் செயல்படும் செயல்கள் சொல்வது சந்தாதி என்று, சந்தாதியல் 5. அதை போல கண்மேந்திரியங்களால் செயல்படும் செயல்களை வசனாதி என்று சொல்வார்கள், அது 5. அதை விட அந்த கரணங்கள் 4, தச வாயுக்கள் 10. இது தாத்வீகத்துக்குள் உள்ளது. அதை விட புருடன் என்ற நிலை, இவற்றை சேர்த்தால் எல்லாமா 35 கருவிகள் இயங்குகின்றன. இந்த 35 கருவிகளும் நனவு நிலையில் இருக்கின்றது. இந்த நனவு நிலையிலிருந்து நாங்கள் கனவு நிலைக்கு போகும்போது 10 கருவிகள் இதிலிருந்து விலத்தி விடுகின்றன. அதாவது ஞானேந்திரியங்கள், கண்மேந்திரியங்கள் என்ற 2, 5, 5 கருவிகளின் செயல்கள் 2 இல்லாது போகின்றது. அதாவது 5 சந்தாதியும் 5 வசனாதியும் இல்லாது போகும் நிலையில், கனவு நிலையில் இல்லாது போகின்றது. ஆகவே மீதியாக இருக்கும் 25 கருவிகளும் இயங்குகின்றன. மூன்றாவது நிலை உறக்கம். இந்த உறக்கத்தில் ஆக 3 கருவிகள் மாத்திரம் மிஞ்சி இருக்கும். இந்த 25 22 கருவிகளும் இல்லாது போகின்றது. அந்த நேரம் ஞானேந்திரியங்கள் 5 இல்லாமல் போய்விடும், அரி கருவிகள். கண்மேந்திரியங்கள் 5 இல்லாமல் போய்விடும், அதற்கு இன்னொரு பெயர் செயல் கருவிகள். அதை விட அந்த கரணங்கள் 4 இல்லாமல் போய்விடும். தசவாயுக்கள் 10 இல்லாமல் போய்விடும். புருடன் 1, சாரி, 22 கருவிகள் போகின்றன. ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5. அதை விட அந்த கரணங்கள் 4. சாரி, மாறி சொல்லுகின்றேன், ஒன்றுமில்லை. முதலாவதாக மீண்டும் ஒரு முறை இதை மீட்கின்றேன். எனக்கு முதலாவது நிலை நனவு நிலையில் 35 கருவிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அவை யாவன? ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, சந்தாதிகள் 5. அதாவது ஞானேந்திரியங்களின் செயல்கள், கர்மேந்திரியங்களின் செயல்களாகிய வசனாதிகள் 5, அதை விட அந்தக்கரணங்கள் 4, தசவாயுக்கள் 10, புருடன் 1 ஆக 35 கருவிகள். இதை எழுத்து மூலம் எழுதி உங்களுக்கு அனுப்பியிருக்கின்றேன் ஒரு வருடத்துக்கு முன். அதை ஆகவே 35 கருவிகள் நனவு நிலையில் இருந்து கனவு நிலைக்கு போகும்போது அது 25 கருவிகளாக வருகின்றது என்று சொன்னேன். அதாவது கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்றதன் செயல்பாடுகளுக்கு ஆகிய கருவிகள் ஆகிய சந்தாதி வசனாதி ஆகிய 5, 5, 10 கருவிகள் இல்லாமல் போகின்றன. இப்போது நனவில் இருந்து உறக்கத்திற்கு போகும்போது ஆக இந்த 25 3 தான் மிஞ்சி இருக்கும். அவை யாவன? உங்களுக்கு இப்போது மிஞ்சி இருப்பது சித்தமும், அந்த கரணங்களிலிருந்து சித்தம் என்ற கருவியும், வாயுக்களிலிருந்து பிராண வாயுவும், புருடன் என்ற புருட தத்துவத்திலிருந்து வந்த புருட நிலையும் மிஞ்சி இருக்கும். இந்த புருடன் என்பது ஒரு ஆன்மாவின் ஒரு நிலை. ஆகவே இந்த மூன்றும் தான் இருக்கும் உறக்கத்தில். உறக்கத்திலிருந்து உறக்கத்திற்கு போகும்போது இந்த சித்தம் என்ற விடயமும் இல்லாமல் போய்விடும். எங்களுடைய உடலில் அது தொழிற்படாது. மிஞ்சி இருப்பது பிராணனும் புருடனும், அதாவது பிராண வாயுவும் ஆன்மாவும். அது அடுத்த இறுதி நிலைக்கு போகும்போது உயிர் படக்கத்திற்கு புருடன் மாத்திரம், ஆன்மா மாத்திரம் மிஞ்சி இருக்கும். இதுதான் ஒவ்வொரு நாளும் எங்களுடைய உடலில் எங்களுடைய உயிர் படும் நிலைகள், உயிரின் நிலைகள். இந்த நிலைகள் கூடாக அது செல்கின்றது. இது ஏன் நடக்கின்றது என்றால், இந்த கருவிகள் எல்லாம் ஒவ்வொன்றொன்றாக அணைந்து கொண்டு போகின்றது உடலின் இயக்கத்தில். ஏனென்றால் இந்த ஆன்மாவுக்கு ஓய்வு கொடுப்பதற்காக. அதே போல் விடிய எழுந்தவுடன் இந்த கருவிகள் எல்லாம் மீண்டும் அதே முறையில் மீண்டும் சேர்க்கப்படுகின்றது ஆன்மா இயங்குவதற்காக. ஆகவே இது மேலே கீழே செயல்படும் விடயங்கள் தான் இந்த அவத்தைகளாகவும் பார்க்கப்படுகின்றது. ஆகவே இந்த விடயமும் இந்த அன்பருடைய கேள்விக்குள் எப்படி எங்களுடைய உடல் இயக்கம் நடக்கின்றது, அதனால் தான் எங்களுடைய உடலுக்கு உறக்கம் தேவை என்று சொல்வார்கள். ஏனென்றால் இந்த கருவிகள் எல்லாவற்றிற்கும் ஓய்வு கொடுக்கும் நேரம், அதனால் தான் இந்த உறக்கம் என்பது முக்கியமானது. ஆகவே இவர்கிட்ட அவத்தையை வைத்து இந்தளவு விடயத்தையும் உங்களுக்கு இப்போது தந்திருக்கின்றேன். இது உங்களுக்கு தரப்பட்ட பிரிண்ட் அவுட்டில் உண்டு. ஒரு வருடத்துக்கு முதல் பார்த்திருக்கின்றோம். இதை முழுமையாக விரிவாக அதை நீங்கள் மீளாய்வு செய்யுங்கள் அந்த துண்டுடன் இன்றையான் சத்சங்கத்தை. இன்று நான் என்ன கதைக்க வேண்டும் என்றிருந்தேன் என்றால், பேராசிரியர் அவர்களுடைய ஒரு லெக்சரில் நேற்று கேட்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர் பல முறை சொல்லியிருக்கின்றார், ஆனால் எனக்கு அது கிடைக்கவில்லை. அந்த கேள்வி எங்களுடைய சத்சங்கத்தில் ஒரு முறை வந்தது, அதற்குரிய பதிலும் பார்த்திருக்கின்றோம். அது சுருக்கமாக, அதாவது ஒரு அன்பர் ஐ திங்க் ஒரு வருடத்துக்கு முதலே கேட்டிருந்தார், ஆன்மாவுக்கும் உயிருக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று. அதற்குரிய சுருங்கிய பதில், ஆன்மாவும் உயிரும் ஒன்று. ஆனால் இந்த சைவ சித்தாந்த பேராசிரியருடைய லெக்சரை கேட்கும்போது அவர் அதற்குரிய விரிவான பதில் ஒன்றை கொடுத்தார். எனக்கே முதத்திரமே அந்த முறைதான் நான் அதை பற்றி கேட்டிருக்கின்றேன். அதற்குரிய விரிவாக்கம் என்ன? ஆன்மா உயிர். அதை மிகவும் அருமையாக இந்த தத்துவங்களை வைத்து விளங்கப்படுத்தினார். அதை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். அதாவது இந்த ஆன்மா உயிர் என்பது ஒரே பொருளுடைய சொற்களாக நாங்கள் பயன்படுத்துகின்றோம் என்பது சுருங்கிய விடை. ஆனால் நான் என்பது ஆன்மா, அது நாங்கள் தெரிந்த விடயம். ஏனென்றால் நாங்கள் உள்நோக்கி செல்கின்றோம், நான் யார் என்று அறிகின்றோம். இறுதியில் நாங்கள் அறிகின்றோம், நான் தான் ஆன்மா. ஆகவே அது இறுதி நிலை. ஆகவே இதை எப்படி ஒரு ஒரு உபமானம் மூலமாக அவர் சொல்கின்றார் என்றால், இந்த நிலையை விளங்கப்படுத்துவதற்கு இப்போது என்னை எடுத்தால் என்னை வீட்டில் இருக்கும் என்னுடைய பிள்ளைகள் அப்பா என்று கூப்பிடுகின்றார்கள். நான் ஒரு ஆஃபீஸுக்கு போய் வேலை செய்யும் போது அங்கே என்னை பொஸ் என்று கூப்பிடுவார்கள், அல்லது நான் அங்கே இருக்கும் நிலையில் எனக்கு ஒரு பெயர். அதே போல் என்னுடைய சமுதாயத்துக்குள் போனால் நண்பர்களாக நண்பன் என்று கூப்பிடுவார்கள். ஆகவே நான் ஒவ்வொரு நிலையில் இருக்கும் போதும் எனக்கு மூன்று அந்த நிலைக்குரிய பெயர்கள் இருக்கின்றன. வீட்டில் இருக்கும் போது அப்பா, வேலையில் இருக்கும் போது பாஸ், ஏதாவது ஒன்றை வைத்துக் கொள்ளுங்கள். சமுதாயத்தில் இருக்கும் போது எனக்கு பெயர் நண்பன். ஆகவே இது நிலையால் கிடைக்கும் பெயர். எனக்கு நான் என்றால் எனக்கு கிடைக்கும், என்னுடைய நிலைகளால் கிடைக்கும் பெயர்கள். இது ஒரு உபமானம். அதே போல் ஒரு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் குழந்தைகளாக இருக்கின்றோம். அதன் பின் ஒரு பால வயதில் வருகின்றோம். அதன் பின் வாலிபராக இருக்கின்றேன். அதன் பின் முதுமை நிலையை அடைகின்றேன். இவையெல்லாம் என்னென்று பார்த்தால், இவையெல்லாம் நிலைகள் அல்ல, இவையெல்லாம் ஒரு காரணத்தால் வரும் பெயர்கள். மாறி சொல்லிவிட்டேன். இவையெல்லாம் நிலையால் வரும் பெயர்கள். காரண பெயர்கள், நிலை பெயர்கள் என்று ரெண்டு உண்டு எங்களுக்கு. அதே போல் நாங்கள் ஆன்மாவை பார்த்தோம் என்றால், இந்த ஆன்மா பல நிலைகளை எடுக்கின்றது என்று இந்த சைவ சித்தாந்தத்தில் பார்த்திருக்கின்றோம். அதாவது இந்த ஆன்மா வித்யா அவத்தையில், வித்யா தத்துவத்தில் காரண உடலை எடுக்கின்றது. அதே தத்துவத்தில் புருட நிலையை எடுக்கின்றது. அதன் பின் வந்து ஆன்ம தத்துவத்தில் மீதியாக இருக்கும் மூன்று சரீரங்களை எடுக்கின்றது. குணசரீரம், சூட்சும சரீரம், தூள சரீரம். ஆகவே இந்த ஆன்மாவுக்கு வித்யா தத்துவம், சுத்த தத்துவங்கள், மேல்நிலையில் இருக்கும் தத்துவங்கள் வரும்போது அதற்கு இந்த புருடன் என்ற நிலை கொடுக்கப்படுகின்றது இறைவனால். அதாவது காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற ஐந்து நிலைகளும் சேர்ந்தது புருடன். அதை நாங்கள் உதாரணத்திற்கு பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் வாலிப வயதை அடையும் போதுதான் ஆண்களை புருஷன் என்று சொல்கின்றார்கள். அது ஒரு உவமானம். ஆகவே இந்த ஆன்மாவுக்கு அந்த பக்குவ நிலையை இறைவன் கொடுக்கின்றார், சுத்த தத்துவ வித்யா தத்துவங்களில் வைத்து. அதான் அந்த புருட நிலை. ஐந்து தத்துவங்கள் கிடைக்கின்றது ஒரு போர்வையாக. ஆகவே அந்த புருட நிலையை இந்த ஆன்மா எடுக்கும் போது அதற்கு புருஷன் என்ற பெயர், புருடன். அதே நேரம் அது கீழே ஆன்ம தத்துவத்திற்குள் வந்து ஆன்ம தத்துவத்தில் 24 கருவிகள் இருக்கின்றது. அதில் ஐந்து பூதங்கள் இருக்கின்றன. இந்த ஐந்து பூதங்களில் ஒரு பூதமாக காற்று இருக்கின்றது. இங்குதான் எங்களுக்கு தூள உடல் வரைக்கும் கிடைக்கின்றது. குணசரீரம், சூட்சும சரீரம், தூள சரீரம். இந்த தூள உடல் கிடைக்கும் போது அது பஞ்சபூதங்களின் சேர்க்கை. அந்த ஐந்து பூதங்களில் ஒரு பூதம் காற்று. இந்த காற்றுக்கு கீழ், காற்றுக்கு இன்னொரு பெயர் வாயு. அதன் கீழ் 10 வாயுக்கள் இருக்கின்றன எங்களுடைய உடலில். அதை தச வாயுக்கள் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்கின்றார்கள். அந்த தச வாயுக்களில் ஒரு வாயு பிராண வாயு. அந்த பிராண வாயு இந்த ஆன்மாக்கு கிடைக்கப்படும் போது ஆன்ம தத்துவத்தில் அதற்கு வரும் பெயர்தான் உயிர். இந்த உயிர் என்ற பெயர் எங்கிருந்து வந்தது என்று பேராசிரியர் சொல்கின்றார். இந்த உயிர் என்ற பெயர் பிராணன் என்ற வாயுவுக்கு இன்னொரு பெயர் இருக்கின்றதாம், உயிர்ப்பு. உயிர்ப்பு தன்மை உள்ள வாயு. அந்த உயிர்ப்பிலிருந்து வந்த பெயர்தான் உயிர். ஆகவே ஆன்மாக்கு கிடைக்கப்படும் அந்த நிலையில், நிலை பெயராக கிடைக்கப்படுவது அந்த பெயர் உயிர். ஆகவே இப்போது உயிர் என்றால் என்ன? ஆன்மாவுடன் சேர்ந்து பிராணன் இருக்கும் நிலை உயிர். ஆகவே ஆன்மாவும் உயிரும் ஒன்று, நாங்கள் இந்த உடலில் இருக்கும் போது. அதைத்தான் நாங்கள் சுருக்கமான பதிலாக இதுவரை கண்டிருக்கின்றோம். ஆன்மா என்றாலும் ஒன்று, உயிர் என்றாலும் ஒன்று. ஆனால் ஆன்மா என்பது அனாதி காலத்திலேயே ஆணவத்துடன் இருக்கும் ஒரு விடயம். அதற்கு எப்போது இந்த உயிர் என்ற பெயர் வருகின்றதென்றால், இந்த தத்துவங்களுக்கெல்லாம் மேலிருந்து கீழ் வரும்போது, சிவ தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவத்தில் இறங்கும் போது, வித்யா தத்துவத்தில் புருட நிலையை எடுக்கின்றது, அதாவது பக்குவத்துக்கு வருகின்றது. அந்த பக்குவ நிலைக்கு வந்தவுடன் தான் அது இந்த ஆன்ம தத்துவத்தில் இருக்கும் 24 தத்துவங்களையும் அனுபவிக்கும் நிலை. அதான் உதாரணத்திற்கு ஒரு வாலிபன் புருஷனாக வரும் நிலை, அவனுக்கு புருஷன் என்ற பெயர் கிடைக்கும் நிலை. அந்த வாலிப வயதை எட்டிய பிறகுதான் ஒரு குழந்தையை பார்த்து நீ புருஷன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் அந்த அனுபவிக்கும் தன்மை அந்த குழந்தைக்கு இல்லை. வாலிப வயது வந்த பின் தான் அந்த புருஷன் என்ற பெயர். ஆகவே அதுபோல்தான் ஆன்மாவுக்கும் அந்த நிலைக்கு வித்யா தத்துவத்தில் வைத்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம் என்ற தத்துவங்களை அந்த தத்துவத்தில் ஆன்மாவுக்கு ஒரு போர்வை போர்த்து அதை பக்குவப்பட்ட ஆன்மாவாக்கி அந்த நிலையை புருட நிலை என்று சொல்கின்றோம். அந்த நிலையிலிருந்து ஆன்ம தத்துவத்திற்கு இறைவன் இயக்கத்துக்காக அனுப்புகின்றார். அங்கு 24 தத்துவங்கள் இருக்கின்றன. அதில் அந்த 24 தத்துவங்களில் பஞ்சபூதங்கள் அடங்கும். அந்த பஞ்சபூதங்களில் இருக்கும் ஒரு நிலையான காற்று. அந்த காற்றை பற்றி விஸ்தரித்து பார்த்தால், காற்று என்றால் வாயு. அந்த காற்றுக்கு கீழ் 10 தசவாயுக்கள் இருக்கின்றது. இந்த 10 தசவாயுக்களை ஏன் காணவில்லை என்றால், இந்த 36 தத்துவத்தில் நான் அந்த அன்பருக்கு கொடுத்த முதல் பதிலில் அந்த வசனத்தை பாவித்திருப்பேன். தாத்வீகங்கள் என்று 60 இருக்கின்றது. அதாவது தத்துவங்கள் 36 நாங்கள் விரிவாக படித்திருக்கின்றோம். அதற்கு கீழ் தாத்வீகங்கள் இருக்கின்றது. தாத்வீகங்கள் என்றால் என்ன? தத்துவங்களை காரணமாக வைத்து அதன் உப நிலைகளாக வந்த நிலைகள், கருவிகள். அந்த தாத்வீகத்துக்குத்தான் இந்த 10 தசவாயுக்களும் உண்டு. அதே போல் இன்னும் 50 நிலைகள் உண்டு. அதை சப் கருவிகள் என்று நீங்கள் எடுக்கலாம். ஆனால் இந்த 96 தான் மத்திய அளவத்தில் வேலை செய்கின்றது என்று இந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு இன்று பதில் கொடுத்தேன். அந்த 96 கருவிகளின் இயக்கம் என்று நான் கேள்வி வந்தபடியால் இந்த பேராசிரியருடைய உரை கேட்டதில் அவர் கொடுத்த விளக்கத்தை இங்கு இணைத்திருக்கின்றேன். ஆன்மாவுக்கும் உயிருக்கும் இடையில் உள்ள விடயம் என்ன? அவை ஒன்றென்று தான் பார்க்கின்றோமே தவிர, இன்று நான் இப்போது சொல்லிக் கொண்டிருந்த விடயம்தான் ஆன்மாவுக்கு என்ன மாதிரி அந்த உயிர் என்ற பெயர் சேருகின்றது, எந்த நிலையில் சேருகின்றது, பிராணனுடன் இணைந்த நிலையில் ஆன்ம தத்துவத்தில் உடலுக்குள் கொடுக்கப்படுகின்றது. இந்த பிராணன் அந்த உடலை விட்டு நீங்கும் போது அந்த உயிர் என்ற பெயர் இல்லை. அதன் பின் இது ஆன்மாவாகவே தன்னுடைய பிறவி நிலையில் போய் இன்னொரு உடல் எடுத்து அந்த உடலில் பஞ்சபூதம் மூலமாக பிராணவாயு கிடைக்கும் போது மீண்டும் அந்த ஆன்மாவுக்கு உயிர் என்ற பெயர் உண்டு. ஆகவே இது நிலைப்பெயர். அது ரெண்டு பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த 36 தத்துவங்களில். ஒன்று வித்யா தத்துவத்திற்கு வரும்போது ஆன்மாவை காரண சரீரத்திலிருந்து வரும்போது அதற்கு புருட நிலையை கொடுத்து புருஷன் என்ற பெயர் கொடுக்கப்படுகின்றது ஆன்மாவுக்கு. அது வித்யா தத்துவத்தில். ஆன்ம தத்துவத்திற்கு வரும்போது பிராணன் என்ற வாயுவுடன் இணையும் போது அதற்கு இன்னொரு பெயர் கொடுக்கப்படுகின்றது, உயிர். ஆகவே இவ்வளவு காலமும் பலருக்கு இந்த ரெண்டு சொற்களில் குழப்பங்கள் இருந்திருக்கின்றது. எனக்கும் அந்த காலத்தில் இருந்திருக்கின்றது. யோகத்தில் இருக்கும்போது ஆன்மா என்கின்றோம், உயிர் என்கின்றோம், இதற்குரிய வித்தியாசம் என்னன்றது அது விளங்கவில்லை எனக்கு கூட. ஆனால் இந்த எங்களுடைய வித்யா குரு சைவ சித்தாந்த பேராசிரியருடைய ஒரு விளக்கத்தை கேட்கும்போது நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதை இன்று இந்த கேள்வி மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கின்றேன். நன்றி சொல்கின்றேன் வித்யா குருவுக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமஹ. இப்போது இறைவனையா கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவனையா சுருங்கிய கருத்துடன் தொடருவோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நமோ,
ஓம் சிவாய நமோ.
இன்றைய சத்சங்கத்தில் சித்தாந்த அடிப்படை தத்துவங்களைக் கொண்டு விளக்கப்பட்ட பதில்களை உள்வாங்கினேன். மீண்டும் மீண்டாய் செய்து மென்மேலும் தெளிவடைவோமாக. நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ.
நன்றி இறைவனையா. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் ஓம் சிவாய நமோ. நீங்கள் சொன்ன பதில் முற்றிலும் உண்மை. ஏனென்றால் இவற்றை மனதில் சித்தத்தில் பதித்து வைக்க முடியாது. ஏனென்றால் இது எப்படி செயல்படுகின்றது என்பதுதான். ஆனால் இதை பற்றி பேசியிருக்கின்றோம் என்று எல்லாருடைய சித்தத்திலும் தெரியும். கருவிகள் எல்லாம் எப்படி சேருகின்றது, எப்படி விளக்குகின்றது எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில், அதை பற்றித்தான் பார்த்தோம். அதை விட உயிரின் நிலைகளாகிய அவத்தைகளை பார்த்தோம். காரணம் நிலை, காரிய நிலை, இவற்றையெல்லாம் மனனம் செய்ய வேண்டும் என்பதில்லை. இந்த தொழிற்பாடு தான் முக்கியம். நாங்கள் இன்று பார்த்ததில் எங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் மத்தியால் அவத்தையில் புருவ மத்தியில் உயிரின் நிலைகள் எப்படி செயல்படுகின்றது, நாங்கள் உறக்கத்துக்கு போகும்போது என்ன மாதிரி இந்த கருவிகள் அணைந்து கொண்டு போகின்றது, தொழிற்படாமல் இருக்கின்றது, மீண்டும் உறக்கத்திலிருந்து வெளியால் வரும்போது என்ன மாதிரி சேர்ந்து வந்து முழுமையாக தொழிற்படுகின்றது என்பதுதான் முக்கியமான விடயம். அதை விட இன்று நாங்கள் பார்த்ததில் முக்கியமான விடயம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது, ஆன்மாவுக்கும் உயிருக்கும் இடையில் இருக்கும் சொல்லில் என்ன என்ன பொருள் அதில் அடங்கி இருக்கின்றது என்பதை வித்யா குரு சைவ சித்தாந்த பேராசிரியருடைய அந்த லெக்சர் உதவியுடன் இன்று அதை கொணர்ந்தேன். நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம் பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அனுப்பி இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் கிரிய பாபாஜி நமோ,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
வழக்கம் போல சத்சங்கத்தை சிறப்பாக பாபாஜி நடத்தி வைத்திருக்கார். வித்யா தத்துவங்கள் பத்தி நல்லா சிறப்பா சத்சங்கத்துல விரிவா சொன்னீர்கள். ரொம்ப சிறப்பு. சைவ சித்தாந்தத்துல அந்த விஷயங்களை வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு அருமையான விஷயம். அந்த தத்துவங்களை பத்தி வேற எந்த இதுலயுமே கொடுக்கல. இது ரொம்ப அவசியம். நம்ம கிரியா பயில்றவங்க அத்தனை பேருக்கும் இந்த தத்துவங்களை வந்து நம்ம கரவர தெரிஞ்சு வச்சிருக்கணும். அந்த வகையில நல்லா சிறப்பான ஒரு இது. இருந்தாலும் இன்றைக்கு ஒரு மாணிக்க வாசகருடைய இது, நம்ம மாணிக்க வாசகருடைய கருத்தும் திருக்குறளை பத்தியும் நமக்கு சைவ சித்தாந்தத்துல எப்படி வருது என்ற ஒரு அருளாளர்கள் சொல்லியிருக்காங்கன்ற ஒரு விஷயத்த நமக்கு நிறைய கொடுக்குறாங்க. அது உங்களுக்கு எல்லாம் வந்து சேரும், காலத்தால வந்து சேருது. அந்த வகையில நல்ல சிறப்பான சத்சங்கத்தை கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. எனக்கு அந்த பணிகளும் கொஞ்சம் இருக்கறனால உங்களுடைய ஆதரவுல அந்த பணியை நான் செம்மையா நடத்திட்டு இருக்காரு பாபாஜி. உங்களுடைய ஆதரவுலையும் பாபாஜியுடைய முழு அருளாலையும் அது நடக்குது. சில விஷயங்கள் வந்து நம்ம சொல்லக்கூடாது, அதுவா நடக்கும். அந்த வகையில ரொம்ப சிறப்பு. இந்த சத்சங்கத்துல நான் கலந்துருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னும் சத்சங்க சிறப்படைய பாபாஜி இன்னும் நிறைய நமக்கு உதவி செய்வார், செஞ்சிட்டு இருக்கிறார், செய்ய போறார். ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம,
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. அதை மிகவும் அற்புதமாக மூன்று நிலைகளிலும் கூறினீர்கள். எனக்கு நன்றாக பிடித்து கொண்டது கார்த்திகேயன் ஐயா. அதை இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் பாபாஜி எங்களுடன் தான் இருக்கின்றார் என்பதை சூட்சுமமாக பாபாஜி பெரம்பொருளின் அருளுடன் உங்களுடைய சொல்லில் வந்திறங்கியது. அது மாத்திரமல்ல, நீங்கள் நேற்றும் இன்றும் தொண்டில் இருக்கின்றீர்கள். தொண்டில் இருக்கும் போது அதில் முழு கவனமும் வைத்திருக்கின்றீர்கள். நேற்று நீங்கள் தொண்டாற்றி உங்களுடைய அறிவையும் பெற்றுக்கொண்டது சைவ சித்தாந்தமும் திருமுறைகளும் என்று சொன்னீர்கள். இன்று உங்களுடைய சொற்படி இன்று அந்த உடையன் நடைபெற்று கொண்டிருப்பது சைவ சித்தாந்தமும் திருக்குறளும் என்று சொல்லியிருந்தீர்கள், செய்தி அனுப்பியிருந்தீர்கள். ஆகவே அது மிகவும் அருமை. அது திருக்குறள் திருமுறைகள் எல்லாம் மிகவும் முக்கியம். எங்களுடைய கிரியா யோகத்தில் நாங்கள் எங்களுடைய சாதனையில் வெற்றி பெறுவதற்கு அந்த அறிவு நிலைகள் தேவை. நன்றி சொல்வோம் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும். ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமா.